எட்டாவது வயதில் தன்னுடைய பாசத்திற்குரிய பாட்டனார் அப்துல் முத்தலிபையும் இழந்து எட்டாவது வயதிலிருந்து தன்னுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களால் பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தார்கள். அபு தாலிப் அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எவ்வளவு பெரிய அளப்பரிய அன்பையும் பாசத்தையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பொழிந்தார்கள் என்ற சம்பவத்தை எல்லாம் நேற்றைய தினம் உங்களுக்கு சொன்னேன். இப்படி இருக்கும் பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 18 வயதை அடையும் பொழுது அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு ஆசை ஏற்படுகின்றது. அந்த ஆசையை தன்னுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிபிடத்திலே சொல்கின்றார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு தாலிப் சிறிய தகப்பனாரா பெரிய தகப்பனாரா பெரிய சர்ச்சை நமக்கு மத்தியில். சில சமயங்களில் சில பேர் சிறிய தகப்பனா இருக்குவாங்க, சில சமயங்களில் சிறிய பேர் பெரிய தகப்பனா இருக்குவாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொன்னா, அரபியிலே அம் என்ற வார்த்தை புழங்கப்படும். அம் தான் யாருன்னு சொன்னா தந்தையின் சகோதரர், அவ்வளவுதான். மூத்த சகோதரரா இளைய சகோதரரா அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. தமிழ்ல தான் மூத்தவரா இருந்தா பெரியத்தா, சின்னவரா இருந்தா சின்னத்தா அப்படின்னு சொல்லுவோம். உருதுலையும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஹலாயா உருதுல சொல்லுவாங்க பெரியத்தாக்கு, தாயா தாயா சாப் அவ்வளவுதான். அதுல படை தாயா சோட்டா தாயா அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. சச்சான்னு சொல்லுவாங்க, சின்னதா சச்சா பெரியவங்களா தாயான்னு வாங்க. இங்கிலீஷ்லயும் வித்தியாசம் கிடையாது, அங்கிள் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாரும் அங்கிள் தான், அம்மா கூட பிறந்தவங்க அத்தா கூட பிறந்தவங்க. அதே மாதிரி அரபிலையும் அம் அம் அப்படின்னு சொன்னா தந்தை கூட பிறந்தவர்கள், அவர் மூத்தவராக இருக்கலாம் இளையவராக இருக்கலாம். அதனால நிறைய பேர் அரபில அம்னு வர்றதுனால சின்னத்தாவா பெரியத்தாவான்னு சொல்லி குழப்பம் வரும். ஆனால் வரிசைப்படி பார்க்கும் பொழுது அப்துல்லா நான்காவதாக பிறந்தவர். நேற்று சொன்னேன் அப்துல் முத்தலிபுக்கு நான்காவதா பிறந்தவர் யாரு அப்துல்லா, மூன்றாவதா பிறந்தவர் யாரு அபு தாலிபு. அதனால அபு தாலிபு தான் மூத்தவர். அப்துல்லாவுக்கு அடுத்து பிறந்தவர் ஹம்சா, கடைசியா பிறந்தவர் அப்பாஸ். இப்ப இந்த நிலையில பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த, அதாவது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தான் அபு தாலிப் ரொம்ப பாசத்தோடு அன்போடும் வளர்த்துட்டு வர்றதுனால பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் ஆடு மேய்க்கிறாங்க. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பனு சாவுத் கோத்திரத்தாருடைய ஆடுகளை மேய்த்து, அவங்களுடைய ஒரு 13-15 வயசு இருக்கும் பொழுது ஆடுகளை மேய்ச்சி அவங்களுடைய வஜிபணம் போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை அவங்களுடைய 18 வயது அடையும் பொழுதுதான் சாயிப் இப்னு அபு சாயிப், சாயிப் இப்னு அபு சாயிப் என்பவர் தான் முதல் முதல்ல பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகே அவங்களுடைய 16-17 வயசுல கேட்கிறாரு, நீ என்ன இப்படி ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிற, நான் அடிக்கடி ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போறேன், என் கூட வியாபாரத்துக்கு வரியா அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு பாக்குறாங்க, சரி வெளியூருக்கு போய் வியாபாரம் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி சாயிப் இப்னு அபு சாயிப் என்பவரோடு முதன் முதலாக வியாபாரத்துக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் முதல்ல வியாபாரத்தை கண்டுபிடித்தது யாரு தான், இந்த சாயிப் இப்னு அபு சாயிப் தான் முதல் முதல்ல கற்றுக் கொடுக்கிறாரு. அதனால பின்னால ஃபத்ஹ் மக்காவின் பொழுது, மக்கத்து வெற்றியின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் களிமா சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த சாயிப் இப்னு அபு சாயிபும் வராரு. அப்ப அவரை பார்த்தோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆற தழுவி, என்னுடைய சகோதரரே, என்னுடைய வியாபார தோழரே அப்படின்னு வரவேற்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதல்ல வந்து வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது இவரு தான், இந்த சாயிப் இப்னு அபு சாயிப். இவர் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வெளியூர் கூட்டு போறாரு, வெளியூருக்கு வியாபாரத்தை கூட்டு போறாரு. அப்படி கூட்டு போனா இப்ப என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேரு, அது நான் சொன்னா தப்பு, அது ஏதோ சொல்லுவாங்க, எப்படியோ கூட்டு போறாங்க, கொக்கா குருவி ஏதோ சொல்லுவாங்க, அப்படி கூட்டு போறாங்க. அந்த மாதிரி இந்த சாயிப் இப்னு அபு சாயிப் தான் முதல் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெளியூர் வியாபாரத்தை கூட்டு போறாரு, வாங்க வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணலாம் சொல்லி ஷாம் தேசத்துக்கு கூட்டு போறாரு. சரி, இப்படி போய்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆசை வருது, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஆசை வருது, அவங்களுடைய பெரியத்தா மகள் உம்மு ஹானி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியத்தா அபு தாலிபுடைய மகள் உம்மு ஹானி, உம்மு ஹானியை கல்யாணம் பண்ணலாம்னு விருப்பப்பட்டு முதல் முதல்ல தன்னுடைய ஆசையை தன்னுடைய பெரியத்தாட சொல்றாங்க. பெரியத்தாக்கு இதுல விருப்பம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொண்ணை முடிச்சு கொடுக்கறதுல தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா எந்த எவ்வளவுதான் பாசத்திற்கும் நேசத்துக்கு இருந்தாலும் கூட ஒன்னும் பெரிய அளவுல வசதி வாய்ப்பு இல்லை, பெரிய அளவுல பணம் இல்லை அப்படிங்கறதுனால அபு தாலிப் என்ன பண்றாரு, நைஸா அப்படியே அதை காதல கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே தள்ளி விட்டுறாரு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. என்னடா இது, நம்ம பெரியத்தா நம்ம மேல இவ்வளவு பாச அன்பா இருக்காங்க, ஆனா பொண்ணு கெட்டதுக்கு தரமாட்டேங்கிற மாதிரி லைட்டா தள்ளி விட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் ரசூலுல்லாஹி உள்ளத்துல இருக்குது. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் அபு தாலிப் என்ன பண்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிக்கிட்டு சிரியாவுக்கு போறாரு, அதே ஷாம் தேசத்துக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அரபிகள் அதிகமா வியாபாரம் எங்கதான் போவாங்க, கோடை காலத்துல குளிர்காலத்துல இதுக்கு போவாங்க, யமன் தேசத்துக்கு போவாங்க, கோடை காலத்துல சிரியாவுக்கு போவாங்க, ஷாம் தேசத்துக்கு போவாங்க சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி பெரும்பாலும் அரபு நாடுகள் வந்து கோடை காலம் தான் அதிகங்கிறதுனால அவங்களுடைய பெரும்பாலான வியாபார தொடர்பு எங்கதான் இருந்துச்சு, ஷாம் தேசத்துல இருந்துச்சு. அந்த சம்பவம் நான் சொன்னேன், ஷாம் தேசத்துல டெமாஸ்கஸ்ல நான் போயிருந்தேன், அங்க டெமாஸ்கஸ்ல மஸ்ஜித் உமவியாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய பஜார், நம்மூர் ரங்கநாதர் மாதிரி ஒரு நாலு மடங்கு பெருசா இருக்கும், பெரிய பஜாரு. அந்த பஜாரு ரொம்ப புராதனமான பஜாரு, அரபுகள் காலத்து குரேஷியல் காலத்திலேயே அங்க வந்து வியாபாரம் பண்ண பஜார். நான் சொன்ன அந்த வரலாறு சொன்னேன், அந்த ஷாம் தேசத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரி அபு தாலிப் என்ன பண்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு ஷாம் தேசத்துக்கு போறாரு வியாபாரத்துக்கு. வியாபாரத்துக்கு போகும்பொழுது மதினால இருந்து சிரியா போறதுக்கு முன்னாடி ஒரு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி, மதினால இருந்து சிரியா போறதுக்கு டெமாஸ்கஸ் தொடர்றதுக்கு ஒரு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்குது, பஹிரா என்று சொல்லக்கூடிய பகுதி, புஸ்ரா புஸ்ரா என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த புஸ்ரா என்ற பகுதியில் பஹிரா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரி இருக்கிறார். பாதிரி யார் அப்படின்னு சொன்னா, அந்த பாதிரியுடைய பதவியுடைய பேர் பஹிராங்கிறது. எப்படி ஒரு இமாம் இருந்தாருங்கிறோம் இல்லையா, இமாம்ங்கிறது ஒரு ஆளுடைய பேர் இல்ல, ஒரு பதவியுடைய பேர், ஒரு பொறுப்புடைய பேர். அந்த மாதிரி பஹிரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பாதிரியுடைய அந்தஸ்தில் உள்ள ஒரு பொறுப்பில் உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. நபிசல்லாத்தை அழைச்சிக்கிட்டு அபு தாலிப் வியாபார கூட்டம் எல்லாம் போய் அந்த பஹிரா இருக்கக்கூடிய அந்த புஸ்ரா பகுதியில் பஹிரா இருக்க தங்கி இருக்கக்கூடிய அவருடைய சர்ச் ஒரு மடம் ஒன்று இருக்குது, கிறிஸ்தவ மடாலயம். அந்த மடாலயத்துக்கு பக்கத்தில் ஒரு மரத்தடிலே அவங்க தங்குறாங்க. அப்ப அந்த பஹிராவுடைய பேர் என்ன அப்படின்னா ஜர்ஜிஸ், பஹிராங்கிறது அந்த சாமியாருடைய பதவி, அவருடைய பேர் என்ன ஜர்ஜிஸ். அந்த ஜர்ஜிஸ் என்ன பண்ற, தன்னுடைய சர்ச்சிலிருந்து பாக்குறாரு, தன்னுடைய மடாலயத்திலிருந்து பாக்குறாரு, அங்க ஒரு வியாபார கூட்டம் உட்கார்ந்துருக்குது. அந்த வியாபார கூட்டம் நடுவில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அதை ரொம்ப கூர்ந்து கவனிச்ச பிறகு அந்த வியாபார கூட்டத்துக்கு ஆள் அனுப்புறாரு, இன்னைக்கு ஜர்ஜிஸ் வந்து பஹிரா வந்து தங்களுடைய மடாலயத்தில் உங்களுக்கு விருந்து கொடுக்க போறாராம், நீங்க வாங்கன்னு கூப்பிட்ட உடனே இவங்க எல்லாம் போறாங்க. அந்த வியாபார கூட்டம் அபு தாலிபுடைய தலைமையில் போன வியாபார கூட்டம் போறாங்க. போனோட அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம எத்தனையோ முறை இந்த புஸ்ரா வழியா இந்த பஹிரா என்ற மடாலயத்தின் வழியா நம்ம தாண்டி போயிருக்கோம், தங்கி இருக்கிறோம், அப்பொழுதுலாம் நம்மளை வந்து விருந்து கூப்பிடல, உபச்சாரம் பண்ணல, இப்போ நம்மளை விருந்து கூப்பிட்டு ரொம்ப கண்ணியப்படுத்துறாரு, என்ன காரணம் தெரியலன்னு சொல்லி உள்ள போறாங்க. உள்ள போன எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பஹிரா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப கூர்ந்து கூர்ந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு கேட்கிறாரு, இந்த பையன் யாரு அப்படின்னு. அப்ப அபு தாலிப் சொல்றாரு, என் தம்பி பையன், சின்ன வயசுல என் தம்பி இறந்துட்டாரு, நான் தான் அவருக்கு வந்து அடைக்கலமா இருந்து பாதுகாப்பா வளர்த்து வர்றேன் அப்படின்ற உடனே அந்த பஹிரா தான் முதன் முதல ஜர்ஜிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பஹிரா, பஹிரான பாதிரியார், அந்த பாதிரியார் தான் முதல் முதல் என்ன பண்றாரு, இல்ல இது வந்து ஒரு சாதாரண பிள்ளை அல்ல, இது ஒரு அதிசய குழந்தை, எங்களுடைய வேதங்கள்ல நபி ஆகிரு ஜமான் கடைசி காலத்து நபி ஒருத்தர் வருவார்னு குறிக்கப்பட்டிருக்குது, அந்த நபி இவரா இருப்பார் என்று நான் நம்புகின்றேன் அப்படின்ற உடனே அப்ப அந்த அபுத்தாலி உட்பட மத்தவங்க கேட்கறாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, எங்களோட இவர் பழகிறாரு கொள்றாரு, எங்களோட வியாபாரத்துக்கு வர்றாரு, எங்களோட தங்குறாரு பழகுறாரு, எங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க பொழுது. அப்ப அந்த பஹிரா சொல்றாரு, அந்த சர்ஜி ஜர்ஜி சொல்றாரு, நீங்கள் நடந்து வரும்பொழுது நான் பார்த்தேன், இவர் நடந்து வரும் பாதையிலே மரங்கள் கற்கள் எல்லாம் இவருக்கு சஜிதா செய்வதை நான் பார்த்தேன், மரங்கள் பாறைகள் எல்லாம் இவருக்கு சஜிதா செய்வதை நான் பார்த்தேன், அது மட்டுமல்ல இவர் நடந்து வர வர இவருடைய தலையை சுற்றி ஒரு விதமான ஒளிவட்டம் நிகழ்வதை நான் பார்த்தேன், அதற்கு பிறகு இங்கே வந்த பிறகு அவரை கூர்ந்து கவனித்தேன், அவர் உட்கார் சாப்பிட்டு இருக்கும் பொழுது அவர் பின்பக்கமா போய் பார்த்த, அப்ப அவருடைய மேலாடை ஒதுங்கிச்சு, அந்த மேலாடை ஒதுங்கின இடத்துல பார்த்த வட்டமாக ஒரு கருப்பான மச்சத்தை போன்று ஒரு முத்திரை இருந்தது, அதுதான் கடைசி காலத்து நபியினுடைய முத்திரை, ஹத்ம நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபி நபித்துவத்தினுடைய முத்திரை அதுதான், அப்ப அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க இவரை அழைச்சிக்கிட்டு தயவு செய்து ஷாமுக்கு போகாதீங்க, நீங்க இனிமேல் அவரை அழைச்சிக்கிட்டு ஷாமுக்கு போகாதீங்க, ஏன்னு சொன்னா ஷாம்ல வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மேய்ச்சிருக்கிறாங்க, சிரியாவில யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மேய்ச்சிருக்கிறாங்க, அதனால இவர்தான் கடைசி நபி என்று அவர்களுக்கு தெரிந்தால் தங்களுடைய மதத்திலே தங்களுடைய நாட்டிலே தங்களுடைய பகுதியிலே உருவாகாத ஒரு நபி அரபு கோத்திரத்திலே உருவாகி விட்டாரா என்ற பொறாமையினால இவருக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம், அதனால இவர் அப்படியே திருப்பி அனுப்பிடுங்க மதினாவுக்கு மக்காவுக்கு அப்படின்னு என்ன பண்றாரு, இந்த பஹிரா சொன்ன உடனே அபு தாலிப் என்ன பண்றாரு, கூட ஒரு ஆளை போட்டு இவரை கூட நீ மக்காவுக்கு போயிடுங்கன்னு சொல்லி மக்காவுக்கு போயிட்டு வந்த போய் திரும்பிடுறாரு. அவர் ரபிசலாலத்தை கூட்டிட்டு மக்காவுக்கு அந்த மனிதர் திரும்பிறாரு. ரபிசலாலத்தை மக்காவுக்கு வந்துடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே அபு தாலிபுக்கு நபிசல்லா அலிஸ்லம் மேல இன்னும் அதிகமான ஒரு ஆசை ஏற்படுது. நபிசல்லாத்து மேல இன்னும் அதிகமான பாசம் அன்பு வருது. இந்த சூழ்நிலையில பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அடிக்கடி வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போயிட்டு வருது. அவங்களுடைய நல்ல குணம், அழகான பேச்சு திறமை, அவங்களுடைய நம்பகத்தன்மை, நாணயம், வியாபாரத்திலே நாணயம், பேச்சிலே நளினம், இதெல்லாம் பார்த்து வியாபாரிகளுக்கு மத்தியிலே இவங்களுடைய பேர் பரவ ஆரம்பிச்சிருது. இவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல வியாபாரி, நாணயமான வியாபாரி, எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அழகான முறையில் பேசி இவர் வித்துருவாரு. அழகான முறையில் பேசினா போய் பேசி இல்ல, அழகான முறையில் பேசினா இப்ப நம்ம சொல்லுவாங்க அந்த சேல்ஸ்மேன் அருமையான சேல்ஸ்மேனுங்க, எவ்வளவு மட்டமான பொருளா இருந்தா சரி கஸ்டமர் தள்ளில கட்டி விட்டுருவான். அந்த மாதிரி சேல்ஸ்மேன் அல்ல, உண்மையை பேசி நளினமாக பேசி நபிசலாத்தை என்ன பண்ணுவாங்க, அழகா ஒரு பொருளை வித்துருவாங்க. அழகான முறையில் அதாவது எதிர்க்க வரக்கூடிய, அதாவது வியாபாரம், வியாபாரத்தில் வந்து கஸ்டமரை கவர்றதுங்கிறது ஒரு கலை, கஸ்டமரை கவர்றதுங்கிறது ஒரு கலை. சில பேர் பாத்தீங்கன்னா கடையில் உட்கார்ந்துருந்தா எப்ப பார்த்தாலும் வாயில பச்சை மிளகாவும் காலில் வெண்ணியும் ஊத்திட்டு இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், எந்த கஸ்டமர் இருந்தா சரி கட்டு கட்டு கடு கட்டு நிற்பாங்க. ஒரு கஸ்டமர் ஒரு முறை கடையில் எட்டா திரும்ப அந்த கடைக்கு வரவே மாட்டான், தலைவச்சு படுக்க மாட்டான். அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் கடுகடு நிப்பார்ப்பா, சிறுத்து நிப்பார்ப்பா, அவன்கிட்ட யாரு போய் வியாபாரம் பண்ணுவான். அப்போ வியாபாரம் செய்வது, வியாபாரத்தில் வந்து கஸ்டமர் வந்து மனதை குளிரும்படி பேசுவது என்பது ஒரு அழகான இயல்பு மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகான சுன்னத்தும் கூட. ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது கஸ்டமர் மனம் குளிரும் விதத்திலே, நல்ல அழகான விதத்திலே, நாலு முறை பொருளை திருப்பி திருப்பி கேட்டா கூட அவர் மனம் புண்படாத வகையிலே, மனம் கோணாம, முகத்தை காட்டாம எடுத்து காட்டுறது, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. அந்த சுன்னத்தை நிறைவேற்றியதுனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல வியாபாரியாக வியாபாரிகளுக்கு மத்தியிலே பிரபலமாக ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் பிரபலமாகும் பொழுது இந்த சாயிப் இப்னு அபு சாயிப் இருக்காரு, முதல் முதல் ரசூலுல்லாஹி வியாபாரத்துக்கு கூட்டு போனவர், அவர் மூலமாக ஹதீஜா என்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்த பெண்மணி இருக்கிறாங்க மக்கால, அந்த பெண்மணிக்கு அறிமுகமாகறாங்க. இந்த ஹதீஜா யார் அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஹதீஜா பின்த் ஹுவைலித், இவங்களுடைய தகப்பனார் பேர் வந்து ஹுவைலித். இந்த ஹுவைலித் வந்து மக்கால வந்து மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தரும் கூட. இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ரெண்டு முறை கல்யாணமாகி, ரெண்டு முறை, ஒரு முறை கணவர் இறந்துட்டாரு, ஒரு முறை வந்து தலாக் ஆயிடுச்சு. ரெண்டு முறையுமே இந்த அம்மா வந்து கணவர் இழந்தவங்க. மூன்றாவது முறையாக இந்த அம்மா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிமுகமாகறாங்க. எப்படி, இந்த சாயிப் இப்னு அபு யஸீத் மூலமாக. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல வியாபாரி, நீங்க ஒரு பொருளை கொடுத்து விட்டீங்கன்னா எந்த ஊர்லயும் போய் அழகா பேசி நாணயமா வித்துட்டு வந்துருவாரு. ரெண்டாவது, விற்கிற விற்பனையிலும் வாங்குவதிலும் ரொம்ப நாணயமானவர், நம்பிக்கைக்குரியவர், நீங்க நம்பி உங்க பொருளை கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தினோடனே இந்த அம்மாவுக்கு முதல்ல நம்பிக்கை வரல. யாருக்கு, ஹதீஜா அம்மா யாருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை வரல. அதனால என்ன பண்ணாங்க, தன்னுடைய அடிமை மைசரான்னு ஒருத்தர் இருந்தாரு, அந்த மைசரா என்ற அடிமையை கூட அனுப்பி, நீங்க இவர் கூட போய் வியாபாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மைசரா கூட ஒரு முறை வியாபாரத்துக்கு போயிட்டு வந்த உடனே அந்த மைசரா வந்து அன்னை ஹதீஜாட்ட என்ன சொல்றாரு, என்னங்க நீங்க சாதாரண ஆழ்த்தி அனுப்புனீங்க, எவ்வளவு அற்புதமான ஆள் தெரியுமா, அப்படி இப்படின்னு ஆகம் ஓகன் புகழ ஆரம்பிச்சிட்டாரு. அபு சாயிபாது கிட்டத்தட்ட, சாயிப் இப்னு அபு சாயிபாது எப்படிப்பட்டவரு, கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹிக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் வியாபார தொடர்பு உள்ளவரு, வியாபாரத்தை அறிமுகப்படுத்தினவரு. ஆனா அந்த மைசரா ஒரே ஒரு முறை தான் போன ரசூல்லாவோட, போயிட்டு வந்து அன்னை ஹதீஜா இடத்துல ரொம்ப ஆகா ஓகன் புகழ ஆரம்பிச்ச உடனே இந்த அம்மையாருக்கு ரசூலுல்லாஹி மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப நம்பிக்கை வந்தோடனே அடுத்தடுத்து வியாபாரங்களுக்கு அனுப்புறாங்க, வேற வேற ஆளுகளை கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, வேற வேற நாடுகளுக்கு, வேற வேற ஊர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி மூலமா அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த அம்மாவுக்கு வியாபாரமும் பெரிய அளவில் நடக்குது, லாபமும் பெரிய அளவில் இருக்குது, அதே நேரத்தில் நம்பிக்கையா பொருளும் கரெக்டாக சேர்ந்துருது. இந்த நம்பிக்கையே அந்த ஹதீஜா அம்மையாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகின்றது. ஈர்ப்பு எப்படிப்பட்ட ஈர்ப்புனா, இந்த அம்மாவுக்கு 40 வயசு, இந்த அம்மாக்கு எத்தனை வயசு, 40 வயசு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 24 வயசு முடிஞ்சு 25 வயசு ஆரம்பமாயிருக்குது. இந்த நேரத்தில் தன்னுடைய தோழி நஃபீசா என்ற பெண்ணை ஹதீஜா அம்மையார் என்ன பண்றாங்க, திருமண தோழியாக அனுப்புறாங்க, திருமண தூதா அனுப்புறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதிரி நீங்க ஹதீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, பண்ணிக்க விரும்புறீங்களா அப்படின்ற உடனே ஹதீஜா அம்மையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, தன்னுடைய பெரிய தகப்பனாட்ட ஆலோசனை பண்றாங்க, அபு தாலிப்ட ஆலோசனை பண்றாங்க, இந்த மாதிரி ஹதீஜா பின் ஹுவைல் இது வந்து என்ன கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தூது அனுப்பியிருக்காங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், உங்க விருப்பம் என்னன்னா. அபு தாலிப் என்ன பண்ணாரு, இல்ல பரவாயில்ல, இப்படி நல்ல ஸ்டெடி ஆகிட்ட ஓரளவு வியாபார ரீதியாக. அதனால ஒரு நல்ல ஒரு கதிஜாவும் நல்ல செல்வந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு, கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணு, பாவம் விதவியான பெண்ணு, ஆகவே நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அபூ தாலிபும் அட்வைஸ் பண்ண உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப கல்யாணம் பண்ணும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயசு, கதிஜா அம்மையாருக்கு 40 வயசு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ஒட்டகைகளை என்ன பண்றாங்க, மகர் தொகையா கொடுத்து கதிஜா அம்மையாரை கல்யாணம் பண்றாங்க. கதிஜா அம்மையாருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த கல்யாணத்தை பத்தி உண்மையான வரலாறுல, ஆதாரப்பூர்வமான அத்தன்டிக்கான வரலாறுகள்ல ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம்டா, சரி இந்த ஒரு செய்தியா இருக்குது, என்ன செய்தா 20 ஒட்டகையே மகரமா மகரா கொடுத்தாங்க. நிமிஷம் எத்தனை ஒட்டகம் கொடுத்தாங்க, 20 ஒட்டகங்களை மகளா கொடுத்து கல்யாணம் பண்ண, இது ஒண்ணுதான் இருக்குது தவிர மத்தபடி அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எத்தனை பேர் கல்யாணம் நடந்துக்கிட்டாங்க, எவ்வளவு விருந்து போட்டாங்க, என்ன பந்தல் போட்டாங்க, அதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா நம்ம சீரா புராணம் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா, சீரா புராணம் தமிழ் இலக்கியத்துல வந்து இஸ்லாமிய இலக்கியம் சொன்னா எதுதான் வந்து நிற்கும், சீரா புராணம் தான் முதல்ல வந்து நிற்கும். அந்த சீரா புராணத்துல பாத்தீங்கன்னா அவர் பாவம் உமரப்புலவர் நல்ல மனுஷன், அவருக்கு பாவம் அவருக்கு கிடைச்ச கதைகளை வச்சு ஒரு இலக்கியம் எழுதுனுங்கிறதுக்காண்டி கதை கப்சா எல்லாத்தையும் விட்டடிச்சு அவர் கதையை எழுதினாரு. இன்னைக்கு படிக்கிற பிள்ளைங்க அந்த பாட்டெல்லாம் மனப்பண்ணா, 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது சீரா புராணத்துல ஒரு இது படிச்சு எஸ்எஸ்எல்சி எக்ஸாம்ல பரிச்சலாம் எழுதுன, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. பானுவின் கதிலால் இடருங்காலம் படர் தரு தருநிழல் எனலாய், ஈனமும் கொலையும் விளைத்திடும் பவநோய், இடர் தரும் மறுத்திடும் மருந்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது எழுதுவாரு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறது அந்த பூமிக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி அந்த சீரா புராணத்துல பாத்தீங்கடா, அதாவது ரெண்டு பக்கம் மக்கத்து வீதிகளிலே வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்துச்சா, தென்னை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தா, அந்த பாலைவனத்துல வாழைமரம் எங்க இருந்து தெரியல, அது பாலைவனம் அங்க போய் வாழைமரம் எங்க இருந்து முளைச்சதுன்னு தெரியல, எங்க இருந்து இம்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியல, ரெண்டு பக்கம் வாழை அப்படியே நம்முடைய இந்துக்கள் கலாச்சாரத்தை அப்படியே நம்ம ஊர்ல பாக்குறாங்கல்ல, கல்யாணம் வாழை மரங்கள் கட்டணும், தோரணங்கள் கட்டணும், வீதி எங்க கோலங்கள் போடணும், இதை பூரா பார்த்து அப்படியே சீரா புராணத்துல ரசூலுல்லாஹி கல்யாணத்துல ஒப்பிட்டாரு. அங்க மாப்பிள்ளையும் பொண்ணு மட்டும் தான் வித்தியாசம், மத்த எல்லாம் எங்க உள்ள கல்யாணம், ராமர் சீத கல்யாணம், ராமர் சீத கல்யாணம், கல்யாணத்துல மாப்பிள்ள பொண்ணு மட்டும் மாறிடுறாங்க, மாப்பிள்ள ரசூல் தான் பொண்ணு கதிஜா அப்படின்னு சொல்லி அந்த சீரா புராணத்துல பாத்தீங்கன்னா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, அந்த இத்தனையோர் வாழ்த்தினார்கள், இத்தனை பேர் வந்து விருந்து சாப்பிட்டு போனாங்க, அதனால வளர்ப்பு மகவுண்டு கல்யாணமா, ஆயிரக்கணக்கில் சாப்பிட்டு அது வரலாறு எழுதுற அளவுக்கு இப்படி என்ன பண்ண பெரிய கதையெல்லாம் எழுதி சீரா புராணத்தில் இருக்கும். அதுக்கும் அந்த ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் வரலாறுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது புராணம் புராணமா வச்சிருங்க, அதை வரலாறுல கொண்டு என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. அதை படிச்சா படிச்சுங்க, என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கும் படிக்கிறதுக்கு, படிச்சுக்க ஆனா நம்பாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ஒட்டகங்கள் மகர்த்தொகையா கொடுத்து அந்த கதிஜா அம்மையாரை கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் அன்னை ஹதிஜா மூலமா பிறக்கிறாங்க. முதல் முதல்ல பிறக்கிறது ஆண் குழந்தை, அந்த குழந்தைக்கு பேரு காசிம், அந்த குழந்தை பேர் என்னங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் குழந்தை பேரு காசிம், அந்த குழந்தையை வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பேர் அபுல் காசிம் சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பேரு அபுல் காசிம் சொல்லி ஒரு பட்ட பேர் உண்டு. அந்த காசிம் என்ற குழந்தையும் 1 வயசுலயோ 8 மாசத்திலயோ அந்த குழந்தை இறந்தது. அதுக்கப்புறம் அன்னை ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சும், பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹும் அன்ஹுன், இந்த 4 பெண்களுமே யாருக்கு பிறந்தவங்க தான், ஹதீஜா ரதியல்லாஹு பிறந்தவங்க தான், ஜைனப் ரதியல்லாஹு தலானஹா, உம்மு குல்சும் ரதியல்லாஹு தலானஹா, ருக்கையா ரதியல்லாஹு தலானஹா, பாத்திமா ரதியல்லாஹுவா, இந்த 4 பேருமே வந்து அன்னை ஃபாத்தி அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தலானஹாவுக்கு பிறந்தவங்க. 6வது குழந்தை பிறந்தது தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை அப்துல்லான ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு 2 பட்டப்பேர் உண்டு, தாஹிர் தையீப் அப்படின்னு சொல்லி 2 பட்டப்பேர் உண்டு. ஆனா ஒரிஜினல் பேர் என்ன, என்ன பேரு, அப்துல்லா என்ற குழந்தை. இந்த குழந்தையும் கொஞ்ச நாள்லயே இறந்துருது. அதுக்கப்புறம் கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது மாரியத்துல் கிபுத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் மூலமாக இப்ராஹிம் என்ற குழந்தை பிறந்தாங்க. அந்த குழந்தை 2 வயசுல இறந்துட்டாங்க, அந்த வயசுலயும் அந்த குழந்தையும் 2 வயசுல இறந்துட்டாங்க. ஆக 3 ஆண் குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு 3 ஆண் குழந்தைகள் சின்ன வயசுல இறந்துடுறாங்க. 4 பெண் குழந்தைகள் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைக்கிற உயிரோடு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாரத்துக்கு முன்னாடி அவனுடைய 3 பெண் மக்கள் இறந்துட்டாங்க. ரசூலா உயிரோடு இருக்கும் பொழுதே ஜெய்னப் இறந்துட்டாங்க, ருக்கையா இறந்துட்டாங்க, உம்மு குல்சும் இறந்துட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இறந்தாங்க. இந்த 6 மக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளைகளா பிறக்கிறாங்க. இப்படி சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 30-32 வயசு ஆகிற நேரத்தில், 25 வயசுல கல்யாணம் முடிக்குது, கல்யாணம் முடிஞ்ச ஒரு 5-6 வருஷத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படுது. அவங்களுக்கு திங்கிங், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் ஒரு டிஃபரெண்டா போகுது. என்னன்னு சொன்னா, அதிகமா மக்களை பத்தி யோசிக்கிறாங்க. இந்த மக்கள் இப்படி வழிகேடுல இருக்கிறாங்களே, இப்படி சிலைகளை வணங்குறாங்களே, இப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கங்கள், தீய எண்ணங்கள், தீய ஆசைகள் இதெல்லாம் எதுவுமே வர்றதில்லை. ஏன்னா நான் சொன்னேன், 4 வயசுல அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 4 வயசுல என்ன நடந்துச்சு, ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினது யாரு, யாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அவனுடைய உள்ளத்திலிருந்து அவங்களுடைய ஹார்ட்ல இருந்த ஒரு கருப்பு சின்ன பகுதியை இப்ப தூர எரிஞ்சிட்டு, இதுதான் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்க இல்லையா, அந்த சம்பவம் அவங்களுக்கு சொன்னேன். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இயற்கையாகவே, ஏன்னா அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் சாராயம் குடிக்காத மனிதர்கள் உலகத்தில் கிடையாது. அரபு உலகத்தில் சாராயத்தில் சாராயம் எப்படின்னா டீ குடிக்கிற மாதிரி, நம்ம ஃபங்க்ஷன்ல டீ சப்ளை பண்ற மாதிரி அவங்களுக்கு என்னது சாராயம் சப்ளை பண்ணுவாங்க. அந்த சாராயம் வந்து அவங்க சர்வசாதாரணம். அத்தா அம்மா மகன் எல்லாம் ஒன்னா உட்காந்து குடிப்பாங்க, அத்தா அம்மா மகன் உட்காந்து எல்லாம் ஒன்னா உட்காந்து குடிப்பாங்க. அந்த அளவுக்கு மது கலாச்சாரம் அவங்கள்ட்ட ஊறி போன நிலையில கூட, வாழ்க்கையிலே இஸ்லாத்திற்கு முன்பு கூட சாராயம் குடிக்காத ரெண்டே ரெண்டு பேர் தான், ஒன்னு கண்மணி நாயகம் சுலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க ரெண்டு பேரும் ஐயாமுல் ஜாஹிலியால இருக்கும் பொழுது கூட, இஸ்லாம் வருவதற்கு முன்பு கூட இவங்க என்ன பண்ண கிடையாது, சாராயத்தை குடிச்சு கூட பார்த்தது கிடையாது. அதே மாதிரி பொய் பேசுறது கிடையாது, யாரும் ஏமாத்தது கிடையாது. இப்படி நல்ல குணங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாகி உருவாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பேரு புகழ் மக்கத்து மக்களுக்கு மத்தியில் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அவங்க மத்தியில் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நியாயமான மனுஷன், எது பேசினாலும் கரெக்டா பேசுவாரு, நியாயமா பேசுவாரு, ரொம்ப நளினமா பேசுவாரு, யாரை மனசு நோடிக்க மாட்டாரு, எரிஞ்சு விட மாட்டாரு, திட்ட மாட்டாரு, இப்படிங்கிற பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு நல்ல பேர், நல்ல சூழ்நிலை அவங்க பேரு வந்துட்டு இருக்குது, நல்ல இமேஜ் வந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பு கூட இரண்டே இரண்டு முறை தவறு செய்ய ஆசைப்பட்டேன், ரெண்டே ரெண்டு முறை தப்பு செய்ய ஆசைப்பட்டேன். என்ன மாதிரி தப்பு சொல்லுவாங்க, தப்புனா ஓ வேற மாதிரி தப்புல ரசூல பண்றீங்களா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ரெண்டு முறை தவறு செய்ய ஆசைப்பட்டேன், ஆனால் அந்த தவறை கூட செய்ய விடாமல் அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். அல்லாஹ் என்ன தடுத்துட்டான், என்ன தப்பு, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் இளம் வயதில் இருக்கும் ஒரு 18-19 வயசு இருக்கும் பொழுது என்னுடைய விளையாட்டு தோழர்களோடு சேர்ந்து ஆடு மேய்க்க போவேன். ஆடு மேய்க்க போகும்பொழுது அப்போ ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் முடிஞ்சு அந்த முதலிட வன்று இன்னிசை கச்சேரி நடக்குது, கல்யாண வீட்டில் நடக்குது, ஆர்கெஸ்ட்ரா நடக்குது. நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு கல்யாண வீட்டில் ஆர்கெஸ்ட்ரா நடத்துறது, பாட்டு கச்சேரி நடத்துறது இதெல்லாம் புதுசா உருவானது இல்ல, எங்க இருந்து வந்தது, எல்லாம் அரபுகள்கிட்ட ஐயாமுல் ஜாஹிலியால இருந்து வந்த அறியாமை காலத்து மடத்தனம் தான் இன்னைக்கு நம்மள்ட்ட நடந்துட்டு இருக்குது. அறியாமை காலத்து மடத்தனம் இன்னைக்கு நம்மள்ட்ட நடந்துட்டு இருக்குது. என்ன வித்தியாசம் தான், அங்க அறியாமை காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க என்ன பண்ணுவாங்களா, இவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய ஆடு மேய்க்கக்கூடிய நண்பன்ட்ட, நீ இந்த ஆடுகள்லாம் பாத்துக்க, நான் இன்னும் வீட்டில் கச்சேரி நடக்குதா, பாட்டு கச்சேரி நடக்குதான், நான் கேட்டு வரேன்னு கேட்க போறாங்க. கேட்க போனா அந்த வீட்டில் விளக்குகள்லாம் போட்டு நல்ல தாம் தூம் நடக்குது. அப்ப என்னன்னு கேட்கும் பொழுது, இந்த வீட்டில் இந்த ஆணுக்கு இந்த பெண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருது, அவங்களுக்கு உள்ள முதலிரவு நடக்குது, அந்த முதலிரவை கொண்டாடுவதற்காக வெளியே நடக்குது பாட்டு கச்சேரி நடக்குது, அந்த முதலிரவை கொண்டாடுவதற்காக வெளியே பாட்டு கச்சேரி நடக்குது அப்படின்ற உடனே அந்த பாட்டு கச்சேரியை நானும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு அங்கே உட்கார்ந்தேன் ரசூலா சொல்றாங்க. ஆனால் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, எப்படி தூங்குனே தெரியாது, காலையில சூரியன் முகத்தில் அடிச்சுதான் என்ன எழுப்பி விட்டுச்சு. அப்ப அந்த பாட்டு கச்சேரி கூட அதான் என்ன பண்ணிட்டானே, கேட்க விடாம என்ன தூங்க வச்சுட்டான். இது நான் வாழ்க்கையில தவறு செய்ய நினைத்த ஒன்று, அந்த தவறையும் செய்ய விடாமல் அல்லாஹ் என்ன பாதுகாத்துட்டான். ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல 33வது வயசுல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, காபத்துல்லா வந்து மக்காவில வந்து சுற்றுலாக அரபு மக்களுக்கு மத்தியில் போற ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. இதை வச்சு அந்த அப்ரஹாம் மன்னன் யானைப்படையோட வந்தது, அதை வச்சு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அபாபில்ங்கிற பறவையை வச்சு காபத்துல்லா காப்பாத்தினது, இதெல்லாம் வச்சு காபத்துல்லா ரொம்ப ஃபேமஸ் ஆகி மக்களுக்கு மத்தியில் மிகச்சிறந்த ஒரு புண்ணிய இடமாக புனித தலமாக கருதப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில மக்கத்து குறைசிகள் என்ன செய்து என்ன முடிவு பண்றாங்கன்னு சொன்னா, காபத்துல்லாவுடைய சுவர் வந்து ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு, காபத்துல்லாவுடைய சுவர் வந்து ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு. அதே நேரத்தில் அந்த காபத்துல்லாவுடைய திரைச்சேலையில ஒரு கிளவி போய் என்ன பண்ணும், அப்பப்ப சாம்பிராணி போக காட்டும், அப்ப என்ன பண்ணும், சாம்பிராணி போக காட்டும். அப்படி சாம்பிராணி போக காட்டும் பொழுது ஒரு நாள் அந்த சாம்பிராணியுடைய நெருப்பு துண்டு அந்த துணியில போட்டு காபத்துல தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சதுனால அந்த திரைச்சேலையும் ஃபுல்லா எரிஞ்சு போச்சு, காபத்துல்லாவுடைய அந்த சுவரும் என்ன ஆகி போச்சு, ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு. எந்த அளவுக்கு பழுதடைஞ்சு போச்சுன்னா, ஒரு புறாவோ காக்கையோ வேகமா சோத்து மேல உட்காந்தா முத்துன ஒரு கல்லு கீழே விழும், அந்த அளவு பழுதடைஞ்சு போச்சு. அப்ப குறைசிகள்லாம் கூடிய ஆலோசனை பண்றாங்க, நாம வந்து இந்த காபத்துல்லா வந்து புனரமைக்கணும், புதுசா கட்டணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு மக்கத்து மற்ற குறைசிகள் இடத்துல பலத்த எதிர்ப்பு என்னன்னு சொன்னா, இல்ல இல்ல இது அல்லாவுடைய வீடு, இதை இடிச்சு கட்டுறது நமக்கு எந்த அருகதும் கிடையாது, நம்ம இடிக்கணும் இல்ல கையை வச்சோம்னாக்கா அல்லாஹ் லானத்தை மேல இறங்கிடும், அதனால இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பலத்த எதிர்ப்பு. எல்லா எதிர்ப்பையும் மீறி வலீது பின் முகைரா என்பவர் என்ன பண்றான்னு சொன்னா, நான் போய் முதல்ல இடிக்கிறேன், நான் என்ன பணையம் வச்சு முதல்ல போய் இடிக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகாட்டா அப்புறம் நீங்க எல்லாம் வந்து இடிங்க அப்படின்னு சொல்லி வலிதிபடி முகைரா முதல்ல போய் இடிக்கிறான். இடிச்ச உடனே ஒண்ணுமே ஆகல, மத்த எல்லாரும் வந்து இடிச்சாங்க, காபத்துல இடிச்சாச்சு. இடிச்சு முடிச்ச பிறகு இப்ப காபத்துல கட்டணும். கட்டுறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, குறைசிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க, பாருங்க நம்ம காலத்துல காபத்துல கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல, ஆனா அதே நேரத்துல நமக்கு நாமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும், இந்த காபத்துல்லாவை முழுக்க முழுக்க சுத்தமான ஹலாலான பணத்துல இருந்தா நம்ம கட்டணும், இல்ல வட்டி பணத்துல இருந்தோ விபச்சார பணத்துல இருந்தோ அல்லது திருட்டு பணத்துல இருந்தோ இந்த காபத்துல கட்டக்கூடாது, முழுக்க முழுக்க ஹலாலான பணத்துல கட்டணும், எல்லாருடைய பங்குதியில் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஹலாலான பணத்தை கொண்டு கொடுங்கன்னு சொன்ன உடனே ஓரளவு பணம் சேருது. ஆனா பாத்தீங்கன்னா ஹலாலான பணம் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் சேர்ந்ததுனால காபத்துள்ளாவுடைய அளவை என்ன பண்ணிட்டாங்க, சுருக்கிட்டாங்க. காபத்துள்ள அளவை சின்ன பெருசா இருந்த காபத்துள்ள சின்னதா சுருக்கிட்டாங்க. எப்படி சுருக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, காபத்துள்ளாவுடைய ஷேப்பு இன்னைக்கு எப்படி இருக்குதுங்க, இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது இல்லையா, இந்த ஷேப் கிடையாது காபத்துள்ள ஒரிஜினல் ஷேப்பு. ஒரிஜினல் ஷேப் என்ன அப்படின்னா, மூணு பக்கம் இப்படி ஸ்கொயரா இருக்கும், ஒரு பக்கம் இப்படி ஓவலா இருக்கும், ஒரு பக்கம் இப்ப இருக்கிற இந்த ஹத்தீம், அந்த ஹத்தீம் சேர்ந்துதான் காபத்துள்ளா இப்படிதான் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஹத்தீமை வெளியே தள்ளிட்டு குறுக்க ஒரு செவத்தை கட்டி காபத்துள்ளா என்ன பண்ணாங்க, ஸ்கொயர் ஆகிட்டாங்க. அது மட்டுமல்ல, அதுவரை காபத்துள்ளாவுக்கு வந்து இது கிடையாது, ரூஃப் கிடையாது, சீலிங் கிடையாது. இவங்க தான் என்ன பண்ணாங்க, முதல்ல முதல்ல நாலு தூண்களை கொடுத்து காபத்துள்ளா என்ன போட்டாங்க, சீலிங் போட்டு ரூஃப் போட்டாங்க. ரெண்டாவது மாற்றம், மூணாவது என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, காபத்துள்ளாவுடைய சுவர் வந்து தரையோட தரையா இருந்துச்சு, யார் வேணாலும் உள்ள போலாம் வெளியே வரலாம் சொல்லி. இந்த குறைசிகள் என்ன பண்ணாங்கன்னா, நம்மள மீறி யாரும் காபத்துள்ளாவுல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காபத்துள்ளாவோட உயரம் இப்ப இருக்குது பாருங்க, இப்ப இருக்குது பாருங்க, இந்த ஹைட்டுக்கு உயர்த்தினாங்க, இப்ப இருக்கிற ஹைட்டுக்கு உயர்த்தினாங்க, உயர்த்தி யாரும் நம்மளை மீறி யாரும் உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்ராஹிம் அலை சலாத்து வலாம் அவர்கள் கட்டின காபத்துள்ளாவுக்கு வந்து ரெண்டு வாசல் இருந்துச்சு, இப்ப ஒரு வாசல் இருக்கு இல்லையா, இது ஒண்ணு பின்னாடி ஒரு வாசல் இருந்துச்சு, குறைசிகள் என்ன பண்ணாங்க அந்த வாசலையும் அடைச்சாங்க. ஆக இந்த மாதிரி சில மாற்றங்களை செஞ்சாங்க. என்ன மாற்றம், முதல்ல ஹத்தீமை வெளியே தள்ளினாங்க, ஹத்தீம் இந்த ரவுண்ட் வருது இல்ல பாத்திரீங்களா, காபத்துள்ளால போட்டோல பாத்தது இல்லையா, அந்த யூ ஷேப்ல இப்படி இருக்கும் ரவுண்டா, அதை குறு வெளியே தள்ளி குறுக்கு செவரை கட்டி காபத்துள்ளால ஷேப்ப வந்து ஸ்கொயர் ஆக்கிட்டாங்க. அப்புறம் தரையோட இந்த வாசல மேல உயர்த்தினாங்க, ரெண்டு வாசல் இருந்தது ஒரு வாசல் ஆக்குனாங்க, காபத்துல என்னவும் போட்டாங்க, ஓபனா இருந்த காபத்துள்ளாவுக்கு சீலிங் போட்டாங்க. இது எல்லாம் குறைசிகள் மாற்றம் பண்ணிட்டாங்க. இப்ப இது எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க முடிஞ்ச அளவு கட்டுறாங்க, கட்டி முடிச்சு எல்லா காபத்துல செவத்தெல்லாம் இணைச்சாச்சு. இணைக்கும் பொழுது ஹஜ்ரல் அஸ்வத் கொண்டு போய் எங்க வைக்கிறது, யார் வைக்கிறதுங்க போது எல்லாம் ஒற்றுமையா செஞ்சாங்க. கடைசியில் ஹஜ்ரல் அஸ்வத் பொருத்தும் போது சண்டை வந்துருச்சு, யாருக்குள்ள, குறைசிகளுக்குள்ள. இப்ப நம்ம கிராமங்கள்ல பாக்கலாம், நம்ம பள்ளியாசல் ரொம்ப பழசாயி போச்சுப்பா, இடிச்சுட்டு கட்டணும்பா, நம்ம ஊருக்காரெல்லாம் துபாயில் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க, என்ன பிரயோஜனம், எல்லாம் வசூல் பண்ணு, ஊர்ல எவனமே இருக்க மாட்டான் தொழுவத்துக்கு, எல்லாம் மெட்ராஸ்ல கிடப்பான், இல்லைனா துபாயில கிடப்பா, சிங்கப்பூர்ல கிடப்பான். இவங்க என்ன பண்ற, பெருமைக்காண்டி இந்த மாதிரி பக்கத்தூர்ல உள்ள பள்ளியாசல 60 அடி உயரத்துக்கு மினார கட்டிருக்காங்க, நம்ம 80 அடி கட்டுவோம் அப்படின்னு கட்டி ஊர் பெருசங்களா என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் போட்டு பள்ளியாசல இடிச்சாகும். இடிச்சு முடிச்சு கட்டுறதுக்காண்டி துபாய்க்கு வசூல் போவாங்க, சிங்கப்பூர் வசூல் போவாங்க, எல்லாம் நீ இந்தப்பா நீ ஒரு 10 லட்சம் வசூல் பண்ணு, நீ ஒரு 5 லட்சம் வசூல் பண்ணு, எல்லாம் ஒற்றுமையா வசூல் பண்ணி ஆகும். பள்ளிவாசல பெருசா கட்டியாச்சு, கட்டி முடிச்சு 4 கோடி ரூபா இவ்வளவு எஸ்டிமேட், எங்க பள்ளிவாசல் பெருசா 4 கோடி ரூபாய் கட்டிடும், 5 கோடி ரூபாய் உதாரணம் சொல்றேன். கட்டி முடிச்ச பிறகு ஒரு பெரிய விழா வைப்பாங்க, திறப்பு விழா, பெரிய அஜர்த்துமார கூப்பிடுவாங்க, மந்திரிகளை கூப்பிடுவாங்க, பெரிய அவங்களுடைய பவரை கூட காட்டணும் இல்லையா, அவங்களுடைய அந்த கான்டாக்ட்ஸ், அவங்களுடைய அந்த பொலிட்டிக்கல் பவர் எல்லாம் காட்டுறதுக்காண்டி மந்திரியை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு, எல்லாம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நல்ல பெரிய விழா நடக்கும், விழா நடந்து முடிய வேண்டியதான், பலாய ஆரம்பிச்சிடும் சண்டை. என்ன மதிக்கலையா அவன், நான் 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தேன், என் பேர் இத்தனோடு போட்டுக்கான் நோட்டீஸ்ல, ஒருத்தர் ஆரம்பிப்பார் பிஸ்மில்லாண்டு, அவ்வளவுதான் பத்தி எரியும் ஊருக்குள்ள சண்டை. பாத்துருக்கமா இல்லையா, இது எல்லா ஊர்களிலேயும் உள்ள முசிபத்து, இது கேள்விப்பட்டிருக்கோம்ல இது. அதே மாதிரி இந்த கலாச்சாரம் எங்க வந்தது, இந்த கலாச்சாரம் எங்க வந்தது, குறைசிகள்டேயும் வந்தது. அந்த குறைசிகள் என்ன பண்ணாங்க, எல்லா முகப்பத்தை கட்டி முடிச்சிட்டாங்க, ஹஜர் லசூதை கொண்டு பொருத்தும் போது சண்டை வந்துச்சு அவங்களுக்குள்ள. ஹஜர் லசூதை யார் பொருத்துறது, யார் வைக்கிறது அப்படிங்கும் பொழுது, அப்ப அவங்களோட சண்டை வந்து வாய் தகராறாயி பெரிய போர் மூடுற அளவுக்கு ஆகி போச்சு. அப்ப என்ன பண்றான் அபுல் உபைங்கிறவன் சொல்றான், சரிப்பா எதுக்குவா நமக்குள்ள சண்டை, நம்ம ஒரு தீர்மானிப்போம், நாளைக்கு காபத்துள்ளாவுக்குள்ள முதல்ல யார் வர்றாங்களோ அவர் தீர்மானிக்கிட்டு இந்த விஷயத்த,
அவர் இந்த விஷயம் தீர்மானிக்கட்டும் அப்படின்ற உடனே எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. வளமையா காவத்துலாக்களை முதல்ல வருது யார் தான் வருவாங்க? நபிசுல்லாஹ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 30-32 வயசுலயே ஒரு ஆன்மீக தேடல் வந்துருச்சு. அதிகமா காபத்துலாக வர்றது, அங்க உட்காந்து தொழுவுறது, தனிமையில உட்கார்றது, ஏதோ ஒண்ணு அவங்களை. அப்ப வஹி இறங்களே, வேத இறங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா குன்த ததிரி மல் கிதாபு ஒமல் ஈமான். நபியே உங்களுக்கு நான் வஹி அறிவிப்பதற்கு முன்பாக வேதம் என்றால் என்னன்னு தெரியாது, ஈமான்றால் என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது ரசூலாக்கு. ஆனால் ஏதோ ஒரு விதமான ஒரு தேட்டம் மட்டும் இருந்துச்சு, ஒரு ஆன்மீக தேடல் இருந்துச்சு. எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஆன்மீக தேடல் இருந்து ஹாதா அக்பர் ஃபலம்மா ரஅல் கமர பாஸிகன் கால ஹாதா ரப்பி, சந்திரனை பிரகாசமா பார்த்த பொழுது இதுதான் என்று ரப்போ என்று நினைத்தார்கள். அப்புறம் சூரியனை பார்த்த போது இதே ரப்பா இருக்கும் நினைச்சாங்க. அப்படி எப்படி அவங்க ரப்ப தேடினாங்களோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ள என்ன ஆரம்பிச்சது, ஒரு ஆன்மீக தேடல், ஒரு இறையை தேடக்கூடிய, இறைவனை தேடக்கூடிய ஒரு ஆன்மீக தேடல் அவங்களும் உருவாச்சு. அதனால அதிகமான நேரம் பள்ளியாசலுக்கு வந்துருவாங்க, காபத்துலாக்கு வந்துருவாங்க, இல்ல எங்கேயாவது தனிமையில போய் உட்காருவாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதல்ல காபத்துலாக்குள் வந்த உடனே மக்கத்து குறைஷ்லாம் சந்தோஷம், ஆ பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல மனுஷன் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமேஜ் எப்படி இருந்து குறைஷிகள் மத்தியில, நல்ல இமேஜ் இருக்கு, நல்ல மனுஷன், சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நியாயமானவர், நம்பிக்கைக்குரிய ஒரு பேர் இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்த உடனே பரவாயில்ல, நல்ல மனுஷன், பொறுப்பை படிச்சிருக்கோம், சொல்லுங்க நீங்களே தீர்ப்பளிங்க, யார் இதை காபத்துல இது ஹஜ்ல பொறுத்ததுல உடனே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு நமக்குள்ள சண்டை, எல்லா கபிலாவுடைய தலைவர் வாங்க, எத்தனை கபிலாக்கள் இருக்கிறீங்களோ எல்லா கபிலாக்களோட தலைவர் வாங்க சொல்லி எல்லா தலைவரும் வர சொல்லி ஹஜிலசு தூக்கி வச்சு அந்த துணியை காபத்துல அந்த ஹஜிலசுடைய துணியை எல்லாம் சேர்ந்து பிடிச்சி தூக்கிட்டு வாங்க. அப்படி தூக்கிட்டு வந்து கிட்ட வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கையால் என்ன பண்றாங்க, தூக்கி அதுல பொறுத்துறாங்க, ஹஜிலசு பொறுத்துறாங்க. அதனால இதுக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய இமேஜ் குறைஷிகள் மத்தியில் இன்னும் ரொம்ப உயர்ந்தது. நமக்கு மத்தியில இருந்து ஒரு பெரிய போற பெரிய சண்டையை தவிர்த்து ஒரு சுமூகமான அழகான ஒரு அமிக்கபிளான ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி ஒரு சுமூகமான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்துருது. இந்த நேரத்தில் தான் என்ன ஆகுண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபத்துல கட்டுறாங்கல்ல குறைஷிகள், ரசூலுல்லாஹ் சேர்ந்து கழுத்துக்குறாங்க. அப்பதான் இந்த தப்பு ரசூல், ரெண்டு தப்பு சொன்னாங்க இல்லையா, முதல் தப்பு அந்த இசை கேட்க போனது அங்க அல்லாஹ் காப்பாத்திட்டான், ரெண்டாவது தவறு என்ன அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காபத்துல்லாவை கட்டுவதற்காக நானும் கல்லு சுமந்துட்டு வரும்பொழுது என் தோளுக்கு மேல வச்சு சுமந்துட்டு வந்தேன், கீழே ஒரே ஒரு துணி தான் உடுத்துருக்கிறேன், மேல் உடம்புல துணி இல்ல, என் தோளுக்கு மேல கல்ல சுமந்துட்டு வரும்போது என்னுடைய தோல் பூச்சம் ரொம்ப வலிச்சுது, அப்ப என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ், ரசூலுல்லாஹ் சிறிய தந்தை யாரு, அப்பாஸ், அப்பாஸ் சொன்ன, அப்பாஸ் என் தோல் ரொம்ப வலிக்குது அப்படின்ற உடனே அப்ப அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அப்ப அவங்க முஸ்லீம் ஆகல, அப்ப அப்பாஸ் சொல்றாங்க, அப்படியா, அப்படின்னா உன் கீழாடையை அவுத்து, சுருட்டி தோல்ல வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கள்ளத்துக்கு வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது அரபு மக்களுக்கு ரொம்ப கலாச்சாரம் ரொம்ப ஈஸி, நிர்வாணமா போறது வர்றதுலாம் ரொம்ப சாதாரணம். ஏன்னா காபத்துல்லாவை தவாப் செய்வது எப்படிதான் தவாப் செய்வாங்க, நிர்வாணமா தவாப் செய்வாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி நிர்வாணமா தவாப் செய்வாங்க காபத்துல்லாவ. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கடா, அந்த நிர்வாணமா போறதுலாம் அவங்க ரொம்ப சகஜம். அதனால அப்பாஸ் என்ன பண்ணாங்க, அப்படி அவ்வளவு அசிங்கமா போவாங்க அப்படின்டா, இன்னைக்கு நம்மளும் சளைச்சவங்க இல்லைங்க, அதுல நம்மளும் சளைச்சவங்க இல்ல, ஏதாவது வேலை செய்யுங்க அப்படியே வேட்டி தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு தொடலாம் தெரியும், தொடையும் மர்மஸ்தானம் தான், தொடையினதான் மர்மஸ்தானம் தான், நம்ம அதை பத்தி வெக்கிறேன். பள்ளி வாசல்ல வேலை செய்யறாங்க, லைட் வேலை செய்யும் போது சுருட்டி மாட்டி பக்கத்துல நிக்க முடியல, அசிங்கம், வேட்டியை சுருட்டி மாட்டி லைட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கான், எங்கேயாவது கட்டணம் இல்ல பண்ணா அப்படியே வேட்டி மடிச்சு கட்ட வேண்டியது. இது வந்து நல்ல கலாச்சாரம் அல்ல, நம்ம நினைக்கிறோம் அப்படியா வேட்டியாவது தோல்ல வச்சுப்பாங்களா. இது எங்க அஜரத் ஒரு கதை சொல்லுவாங்க, பாடத்துல இருக்கும் போது யாரோ ஒருத்த அஜரத் பயான் பண்ணாராம், மக்களே தலப்பா கட்டுற சுண்ணத்து ரசூலுல்லாஹ் தலப்பா கட்டுறோட ரொம்ப ஆசை வந்துச்சாம், துணி பார்த்தாரா இல்லையா உடனே வேட்டியாவது தலப்பா கட்டிக்கிட்டாராம் சுண்ணத்துங்கிறதுக்காண்டி. அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்றது, ஏதாவது ஒண்ணு அப்படி இந்த வேட்டியை சுட்டி அது எப்படிதான் கொஞ்சம் ஒண்ணு இந்த கூச்சநாச்சம் இருக்காதா, அவர் அருவருப்பா அஜரத் பார்த்தா அவுத்து விடுறது, ஏன்னா அவர் மட்டும் தான் மனுஷன், ஆண்களுக்கு தொப்புளில் இருந்து முட்டங்கால் வரை அவுரத்து தான், தொப்புளில் இருந்து முட்டங்கால் வரை என்னதான் மர்மஸ்தானம் தான், தொடையும் மர்மஸ்தானம், இது நமக்கு தெரியறது இல்ல, வேட்டியை மடிச்சு கட்டி வேலை செய்யறது, நம்ம என்ன கொஞ்சம் ஐட்டத்தை மட்டும் மறைச்சுக்கிட்டு மத்தெல்லாம் காட்டுறோம், அவங்க அதையும் சேர்த்து காட்டினாங்க, அவ்வளவு வித்தியாசம், குறைஷிகள் அதையும் சேர்த்து காட்டினாங்க, அவ்வளவு வித்தியாசம். அந்த மாதிரி அப்பாஸ் என்ன பண்றாங்க, அந்த ரசூலுல்லாஹ்ட்ட உன் கீழாடைய அவுத்து அந்த துணி என்ன பண்ணிக்க தோல்ல வச்சுக்கிட்டு நீ கல்ல சுமந்துட்டு வா அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, கீழாடைய அவுத்தாங்க, அப்படிதான் அவுத்தாங்க, உடனே மயக்கடிச்சு வந்துட்டாங்க, அப்படியே உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே டக்குன்னு அப்பாஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய துணியை எடுத்து போத்தி தண்ணியெல்லாம் தெளிச்ச உடனே ரசூலா முழிக்கும் பொழுது இசாரி 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 என் வேட்டி என் வேட்டி ஏன் வேட்டின்னு எழுச்சாங்க. எழுந்த உடனே டக்குன்னு பார்த்து என்ன பண்ணாங்க, வேட்டியை அவுத்துட்டாங்க. அப்ப ரசூலா சொன்னாங்க, நான் அந்த ஒரு நேரத்தில் தான் என்னுடைய கீழாடையை மக்கள் பார்க்கும் வண்ணத்தில் அவுக்கணும்னு நினைச்சேன், ஆனா அல்லாஹ் அதையும் என்ன பண்ணா அவுக்க விடாம என்ன தடுத்துட்டான். இந்த ரெண்டு தவறு தான் நான் என் வாழ்க்கையில செய்ய நினைத்த தவறு, ரப்பல் ஆலமீன் செய்ய விடாம என்னை தடுத்து விட்டான். சொல்ல புரிஞ்சுக்கலாம். இப்ப புரியுது என்ன தவறு, தவறு ரசூலா தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெரிய தப்புலாம் நினைச்சாதீங்க. இந்த தவறு தான் ரசூலா நினைச்சது, அறியாம செய்ய மோதி போட்டாங்க, அதையும் ரப்பல்லாலும் செய்ய விடாம தடுத்துட்டான். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயற்கையாகவே அவங்களுடைய நற்குணங்கள் அவங்களுடைய நல்ல அஹ்லாக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய 37 வயதாகுது, அவங்க அந்த தனிமையை விரும்பி 37 வயதாகும் பொழுது என்ன பண்றாங்க, அவங்க இன்னும் அதிகமான தேட்டம் ஏற்பட்டு அடிக்கடி என்ன பண்ணிடுறாங்க, காபத்துல்லாவிலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜபல் நூர் என்ற பகுதியில் உள்ள அந்த மலைக்கு மேல ஹீரா கோஹைக்கு போறாங்க, ஹீரா கோஹைக்கு போறாங்க. இப்ப பார்த்தா கூட சகோதரர்களே, மக்காவிலே ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான மலைகள் இடித்து கட்டடம் கட்டப்பட்ட பிறகு கூட இப்போ சுத்தி மலையாவே இருக்கும், மக்கா சுத்தி என்னதான் இருக்கும், வெறும் மவுண்டனும் மலையுமா தான் இருக்கும். ஆனா அந்த காலத்துல ரசூலுல்லாஹி காலத்துல எப்படி இருந்திருக்கும், மக்கா எப்படி மலைகளா இருந்திருக்கும், இவ்வளவு மலைகள் நிறைந்த பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜபல் நூரை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அதில உச்சில இருக்கிற ஹீரா குகையை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹீரா குகையை தேர்ந்தெடுத்து ரசூலுல்லாஹ் இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அந்த ஹீரா குகையை தேர்ந்தெடுத்து யாருன்னா ரசூலுல்லாஹுடைய பாட்டனா அப்துல் முத்தலிப் இருந்தார் இல்லையா, அவர் அடிக்கடி, அவர் நல்ல ஆன்மீகவாதி, அவர் நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன், அதனால அவர் என்ன பண்ணுவார், அடிக்கடி அந்த ஆன்மீகத்தை தேடி அடிக்கடி ஹீரா கோயில போய் உட்காருவாரு. அதை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீரா கோயில் என்னது பரிச்சயம். அதனால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, 37 வயதுலயே அடிக்கடி ஹீரா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. போய் உட்காருவாங்க, தனிமையில உட்காருவாங்க, 2-3 நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவாங்க. சில சமயங்கள்ல ஹதீஜா அம்மையார் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹி சாப்பாடு எடுத்துக்கிட்டு மேல கொண்டு போவாங்க. அதனாலதான் பாக்குற சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல வியாபாரம் பண்ணி, நல்ல வெளியூருக்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ணி, குருவியா கொக்காலாம் இருந்து கை நிறைய காசு இருக்கும் போது யார் கல்யாணம் பண்ணாங்க, ஹதீஜா அம்மையார் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் குறைஞ்ச ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 32-33 வயசுலயே ரசூலா வியாபாரத்தெல்லாம் நிறுத்திட்டு அவங்களுடைய மனசை தனிமையை தேட ஆரம்பிச்சது ஹீரா கோயில போய் 37 வயசுல உட்காடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மையார் ஹதீஜா அம்மையாருக்கு எத்தனை வயசுன்னா கிட்டத்தட்ட 52-53 வயசு, அந்த அம்மாக்கு எத்தனை வயசுங்க, 52-53 வயசு. இந்த நேரத்திலையும் தன்னுடைய கணவர் தனிமையில தவம் இருக்காருன்னு சொல்லி இந்த அம்மா அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அந்த ஹீரா மலைக்கு மேல திரகாத்திரமா நாள் கூட ஏற முடியாது. நான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால 10-12 வருஷமா தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு போறோம் உம்ராவுக்கு போறோம், இதுவரைக்கும் ஒரு தடவை கூட ஏறது கிடையாது ஹீரா மலையில. ஒரு தடவை ஆசைப்பட்டு நான் ஏறலாம்னு நானே என் மனைவி பாய் தூரம் போயிட்டோம், முடியல, இதுக்கப்புறம் முடியல, கீழே இறங்கி வந்துட்டோம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நல்ல திரகாத்திரமான ஆளுகளோட மேல ஏற முடியாது. ஆனால் அந்த 52 வயசு ஹதீஜா பிராட்டியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு எடுத்துட்டு எங்க ஏறுவாங்க, ஹீரா மலையில ஏறுவாங்க. ஹீரா மலையில புருஷன் அங்க போய் சம்பாதிக்க போயிருக்காரு, நல்ல சம்பாதிச்சிருக்காரு சொன்னா பரவாயில்ல, எந்த பொண்ணு கொண்டு போய் கொடுப்பாங்க, சம்பாத்தியமே இல்ல ஒண்ணு இல்ல தவம் இருக்கிறாரு, அவர் கொண்டு போய் ஒரு அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அம்மாவுடைய பெருந்தினம் எப்படி இருக்கணும். இன்னைக்கு பெண்கள் தாய்மார்கள் கோச்சு கூடாது, இன்னைக்கு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான் எல்லாரும் அவருக்கு எவ்வளவு ஹிதமத் பண்ணுவாங்க, சம்பாதிக்கிற ஒண்ணு இல்ல குங்குமே சும்மா கிடந்த பள்ளியாசல அல்லாண்டு இருக்குது, இதுக்கு போய் நான் சோதனை கொண்டு போய் கொடுக்கணும் பாக்கும், பள்ளியாசல தேடி கொண்டு போய் சம்பாத்தியமும் ஒரு மண்ணும் இல்ல சும்மா பள்ளியாசல உட்காந்து அல்லாஹ்லான்னு உட்காந்துட்டு அங்க இமாமா பத்தி ஃபித்னா பேசிட்டு மோஹனார பத்தி பலாய் கழுவிட்டு கமிட்டியை பத்தி பலாய் கழுவிட்டு இதுக்கு சோழர் ஆகி போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த அம்மையார் கணவனுக்கு எந்த சம்பாத்தியமும் இல்லாத நிலையில, எந்த வருமானம் இல்லாத நிலையில அங்க தனிமையில தவம் இருக்கிறாங்க. இந்த அம்மா கொண்டு போய் என்ன பண்றாங்க, மாடி மலை ஏறி கொண்டு போய் கிட்டத்தட்ட 2-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் ஹீரா மலை ஏறி அங்க கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கொடுத்துட்டு வர்றாங்க. இப்படி 3 வருஷம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி போய் என்ன பண்றாங்க, போய் தவம் இருக்கிறாங்க. 3rd வருடம் அதாவது அவருடைய 40th வயதுல 3rd வருடம் ரமலான் மாதத்துல தான் அதிகமா அவங்க தவம் இருப்பாங்க. ரமலான் மாதத்துல என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இது வந்து அப்துல் முத்தலிபுடைய வழமை, அதிகமா ரமலான் மாதத்துலவே தவம் இருவாரு. அதனால சகோதரர்களே, ரமலான் என்பது ரமலானுடைய மகத்துவம் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆன் அருளப்பட்ட பிறகு கிடைத்த சிறப்பு அல்ல, அதற்கு முந்தைய ரமலானுக்கு என்ன உண்டு, சிறப்பு உண்டு, ஒரு மகத்துவம் உண்டு. அறியாமை கால அய்யாமல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்திலிருந்தே ரமலான் மாதத்திற்கு ஏதோ ஒரு மகத்துவம் இருந்துச்சு, அதனால மக்கள் போற்றி கொண்டாடிக்கிட்டு ரமலான் மாதத்தை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டதுனால இந்த ரமலான் மாதத்தின் மகத்துவம் இன்னும் ரொம்ப அதிகப்படியாயிடுச்சு அல்லாஹ்விடத்தில். அந்த 40th வயதுல ரமலான் மாதத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த ஹீரா கோயில ஏத்திகாஃப் தவம் இருக்கிறாங்க. ஏத்துக்காப்பிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வரலாறுகளை அத்தன்டிக்கான வரலாறுகள் சொல்லப்படுது. பிற 21 அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கிடைக்க ஒரு மிகப்பெரிய விமோசனம் கிடைக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய விமோசனம், பாவத்திலிருந்து விமோசனம் கிடைக்குது. இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர்கள் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷன் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆன் ரமலான் மாதம் பிற 21 அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குது. எப்படி இறங்குது? ரசூலுல்லாஹ் தவம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீலத்தினா எப்படி வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய உண்மையான தோற்றத்தில் வர்றாங்க. அவர்களுடைய அவங்களுடைய தோற்றம் முழு வானத்தை மறைத்த நிலையில வந்து ரசூலாவுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நின்றோட ரசூலா பார்த்து அப்படி பயந்துறாங்க. நபிசுல்லா பார்த்து அப்படி பயந்துறாங்க, யார் எவரும் தெரியலன்னு. ரசூலா ஓட போறாங்க, ஜிப்ரீலத்தை தடுத்து நிறுத்தி இக்ரா ஓதுங்க அப்படின்றாங்க. நபிசுல்லா மா நபி காரையன், எனக்கு ஓத தெரியாதே, எனக்கு எழுத படி தெரியாது, ஓத தெரியாது, என்ன போய் ஓத தெரிஞ்சீங்களா அப்படின்னு. மூன்று முறை இக்ரா இக்ரான்னு சொல்றாங்க. மூன்று முறை ரசூலுல்லாஹ் மாநபி காரேன் மாநபி காரேன், எனக்கு ஓத தெரியாது, நான் ஓதக்கூடியவன்னு இல்ல, எனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கட்டி அணைச்சு இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக் ஹலக் அல் இன்சான மின் அலக் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் சூராவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலே ரமலான் பிற 21 அன்னைக்கு இந்த அல்லாஹ்வுடைய அருள்முறை குர்ஆன் முதல் முதல்ல இறங்குது. இறங்கின உடனே அதுக்கப்புறமும் ஒரு 10 நாள் ரசூலா இருக்கிறாங்க. அந்த 10 நாள் அவங்க எங்க யாருமே வரல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கப்புறம் வரல, யாரும் வரல. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு ரசூலா பாக்குறாங்க, இதுக்கப்புறம் யாரும் வர்றாங்களே, யாரும் வரலன்ற உடனே ரசூலாக்கு உள்ளத்துல ஒரு பயம் வந்துருது. அப்ப அன்னைக்கு வந்து யாரு எவரும் தெரியலையே, வந்தா நல்ல மனசா அடிக்கடி வரணுமா இல்லையா, நல்ல மனசாக அடிக்கடி வரணுமா இல்லையா. ஒரு நாள் வந்தா நம்மளை கட்டி பிடிச்சாரு, அப்படியே பயங்கரமான தன்னுடைய தோற்றத்தை காட்டினாரு, பிரம்மாண்டமான தோற்றத்தை காட்டினாரு, காணா போயிட்டாரு, இதுக்கப்புறம் வரலையா அப்படின்ற உடனே அவங்க என்ன பண்றாங்க, பயந்து அலர் அடிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துறாங்க. வீட்டுக்கு ஓடி வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்றாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்வையை போத்துங்க, போர்வையை போத்துங்க, எனக்கு பயமா இருக்குது, ஏதோ ஒரு பேய் பிடிச்சிச்சு, என்ன ஒரு பிசாசு பிடிச்சிச்சு. உடனே அந்த நேரத்திலையும் பாருங்க, ஹதீஜா அம்மையார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆறுதல் சொல்றாங்க. நம்ம போல என்ன பண்ணாங்க, அப்பவே சொன்ன மூதே கண்ட இடத்துக்கு அலையாத, கண்ட இடத்துல உட்காராத, கேட்டியா எங்கேயோ ஆள் இல்லாத இடத்துல உட்காத, ஏதோ பேய பிசாசி இழுத்துருக்கு வீட்டுக்கு அப்படின்னு ஒரு பெரிய தகராறு பண்ணி பெரிய கலவரமே நடந்துடும். ஆனால் அந்த அம்மையார் ஹதீஜா அம்மையார் அப்படிலாம் செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து வந்திருக்கிறாங்க. அந்த பயத்திற்கு ஆறுதல் தரும் விதமா சொன்னாங்க, இன்னக்க லா தஹ்மிலுல் கல்ல, நிச்சயமா நீங்கள் வயோதிகர்களை விரட்டியது கிடையாது, நீங்கள் யாருக்கு எந்த தீங்கும் பண்ணது கிடையாது, யாருக்கு எந்த அநியாயம் பண்ணது கிடையாது, உங்களால முடிஞ்ச உதவியில தான் செய்யுங்க, ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவா இருக்கிறீங்க, அனாதைகளுக்கு நீங்க வந்து தந்தையா இருக்கிறீங்க, எல்லாருக்கும் உதவி வைத்தா செய்றீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எப்படி அல்லாஹ் தோய் நோவினை கொடுப்பான், நிச்சயமா உங்க நோவினை வந்திருக்காது என்று ஹதீஜா அம்மையார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு ஆதரவு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். கொடுத்தது மட்டுமல்ல, சொல்றாங்க என்னுடைய தூரத்து உறவினர் வரக்கா பின் நௌஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரி இருக்காரு, யூத பாதிரி இருக்கிறாரு, அந்த பாதிரிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லாலத்தை அழைச்சிக்கிட்டு அந்த வரக்கா பின் நௌஃபல் என்பவர்கிட்ட வர்றாங்க. பார்த்தவன வரக்கா கேட்கிறாரு, நடந்த விவரத்தை பூரா கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, இது வேறு யாரும் இல்ல உங்கள்கிட்ட வந்தது, எப்படி மூசா அலை இஸ்லாத்துக்கு நாமூஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் வந்தாரோ, அப்ப யூத மதத்தில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேர் நாமூஸ், மூசா அலை இஸ்லாத்து எந்த நாமூஸ் வந்தாரோ வேதம் எடுத்துக்கொண்டு, அந்த நாமூஸ் தான் உங்களிடத்தில் இப்பொழுது வந்திருக்கின்றார், ஆகவே நீங்க கடைசி காலத்து நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு விவரத்தை போல சொல்லிட்டு தன்னுடைய பண்டைய வேதங்கள்ல உள்ள முன்னறிவிப்புகளை போல படிச்சு காட்டுறாரு. யாருக்கு? நபிசுலாத்த படிச்சு காட்டி ஆறுதல் சொல்றாரு, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களை கடைசி காலத்து நபியா தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் தான், இந்த ஊர் மக்கள் எந்த மக்கத்து வாசிகள் உங்களை சாதிக்குள் அமீன் புகழ்றாங்களோ, உங்களுடைய இமேஜை தலைக்கு மேல வச்சிருக்காங்களோ, இதே மக்கள் உங்களுடைய உயிரை கொள்வதற்காக இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள் அப்படிங்கும் நபிசுலா சொல்றாங்க, அவ முகர்ஜியும் இந்த மக்களா என்ன விரட்டுவாங்க, எவ்வளவு எவ்வளவு அன்பா பாசமா இருக்கிறாங்க, இவங்களா என்ன விரட்டுவாங்கிறாங்க. அப்ப வரக்கா சொல்றாரு, நிச்சயமா விரட்டுவார்கள், அப்படி விரட்டும் பொழுது எனக்கு தெம்பு இருந்தா நான் உங்களோட நான் இந்த ஊரை விட்டு வெளியேறி உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாளத்திலேயே அந்த வரக்கா என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. இறந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப அவர் பெரிய பொறுப்பை கொடுத்துட்டான். பெரிய பொறுப்பை கொடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு அப்ப கூட பயம் தெரியல, போர்வையை போத்திட்டு இருக்கிறாங்க. 10 நாட்களுக்கு பிறகு ரமலான் 21 இறங்குது, முதல் ஆயத்து இறங்குது. 10 நாட்களுக்கு பிறகு ஷவ்வால் 1 அன்னைக்கு அடுத்த ஆயத்து இறங்குது, 2வது வஹி வருது. இதை வச்சுதான் சகோதரர்களே ரமலான் 21 குரான் இறங்குறதுனாலதான் அதை அடிப்படையாக வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த கடைசி 10 நாட்களும் ஏத்திக்காஃப் இருந்து தவம் இருந்து ஷவ்வால் 1 அன்னைக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான், நமக்கு ஈகை பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஈத் பெருநாளை ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படை தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பத்து நாட்கள் வஹி வரங்கள. பத்தாவது நாள் ஷவ்வால் ஒன்று அன்னைக்கு அடுத்த வஹி வருது. அடுத்த வஹி எப்படி வருது? யா யுவல் முத்தசீர், போர்வியை போர்த்தி இருப்பவரே, கும்ஃபான்தீர், எழுந்திருங்கள், போர்த்தது போதும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றான் பாருங்க, புடம் போட்டு ஒரு தர்பியத் பண்றான். அல்லாஹ் ரப்பல் ரசூலுக்கு ஒரு தர்பியத் படுத்துறான். எப்படி படுத்துறான்? நீ கோலை இல்ல, சௌசா போத்திட்டு இருக்காதிங்க, பயம் தெரிஞ்சது போதும், பயப்பட்டது போதும், பயத்தை தெளிங்க, அடுத்து உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது, கும்ஃபாந்தீர், எழுந்திருங்கள், மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றால் உங்களை நீங்களே கொஞ்சம் முதல்ல தர்பியத் படுத்திக்கணும். எப்படி? உங்களுடைய ஆடைகளை பரிசுத்தமான ஆடைகளை வச்சுக்கங்க. இனிமே என்ன பண்ண போல, மலஜலம் கழிச்சுட்டு அப்படியே தண்ணி ஊத்தி கழுவாமலாம் வரக்கூடாது. சுத்தபத்தமா இருக்கணும், உங்களுடைய ஆடைகள் சுத்தமா இருக்கணும், உங்களுடைய உடல் சுத்தமா இருக்கணும். ஒரு நபிக்கு என்னென்ன அந்தஸ்து வேணும், என்னென்ன அருகதை வேணுங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக தர்பியத் படுத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு இப்படி 1400 வருடங்களாயும் இன்று வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் உலகத்தில் காப்பாற்றி வச்சிருக்கிறான். இனிமேலும் கியாமத் நாள் வரையிலும் அவங்களுடைய பெர்சனாலிட்டி விஷயத்துல, அவங்களை நபிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடுத்த பிரச்சனை, அவங்களுடைய ஒவ்வொரு பெர்சனாலிட்டியும், அவங்களுடைய ஒவ்வொரு குணாதிசயமும், அவருடைய சொந்த வாழ்க்கையும், மனைவியோடு வாழ்ந்தது, பிள்ளைகளோடு வாழ்ந்தது, சொந்தக்காரோடு வாழ்ந்தது, ஏன் அவருடைய மனைவியோடு சொந்தமாக உடலுறவு கொண்டது, இதுவரை இன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் ஒரு பெரிய இமேஜையும் கண்ணியத்தையும் ஏற்படுத்தி வச்சிருந்தா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு தனி மனிதருக்கு கிடைத்த சிறப்பல்ல, அல்லாஹ்வால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பிய செய்யப்பட்டதனால் கிடைத்த பயன் இது. அல்லாஹ் நேரடியாக தர்பியத் படுத்தினா அவங்களை, அல்லாஹ் அவங்க நேரடியாக பக்குவப்படுத்தினா எப்படி இருக்கணும்னு தன்னுடைய நேரடி பார்வையில வச்சு அல்லாஹ் பக்குவப்படுத்தினா, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இவ்வளவு சிறப்பு கிடைச்சது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்களுடைய ஆடையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ரப்பைத்தான் தக்பீர் சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று புகழ வேண்டும். அது மட்டுமல்ல, இனிமே தவறுகளை விட்டு அசிங்கங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், எல்லா விதமான அசிங்கங்கள் பாவங்கள் எல்லாவற்றை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். ஒலா தம்னுன் தஸ்தக்ஸீர், யாருக்கு எந்த உதவி செய்தாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காதீர்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் உங்க அல்லாவுக்காக பொறுத்துக் கொள்ள வேண்டும், பொறுத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவதா இறங்குற ஆயத்து, இரண்டாவதா இறங்குற வஹி என்ன சொல்றான்? யா யுவல் முத்தஸீர், போர்வியை போத்திட்டு போறே, போத்தினது போதும், எழுந்திரிங்க, போதும் போதும், எழுந்திரிங்க, எழுந்து உங்களுடைய அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் மக்களை, உங்களுடைய ஆடையை பரிசுத்தப்படுத்திக்க, நல்ல ஒழுக்கங்களை உருவாக்கிக்கங்க, கெட்ட தீய செயல்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். யாருக்கு உதவி செஞ்சாலும் பிரதி உபகாரம் எதிர்பார்க்காதீங்க, உங்களுடைய அல்லாவை மட்டுமே தக்பீர் சொல்லி சொல்லுங்க. மக்களுக்கும் மனிதர்களுக்கும் யாருக்கும் ஆசைப்படாதீங்க, இந்த உலகத்திலே செல்வங்களுக்கு ஆசாபாசங்களுக்கு மயங்கிடாதீங்க, அல்லாஹ் தான் மகா பெரியவன். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு எத்தனையோ இன்னல்கள் இடையூறுகள் வரும், அப்பெல்லாம் அந்த நேரத்திலாம் உங்களுடைய ரப்புக்காக எல்லாத்தையும் பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் வஹி இறக்க ஆரம்பிச்சான். வஹி இறங்கின உடனே சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல தன்னுடைய உறவினர்களை பூரா கூப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் கும்ஃபான்தீர், மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் சொன்ன உடனே அவங்களுடைய போதனையை கேட்டு முதன் முதலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா? ஒரு ஆம்பளை கொடுக்கல, யாரு கொடுத்தா? ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்தோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் யார் ஆரம்பித்து வைக்கின்றாரோ அந்த நன்மை முழுவதும் கியாமத் நாள் வரை எத்தனை பேர் அந்த நன்மை செய்வாங்களோ அந்த நன்மை மூலம் யாருக்கு கிடைக்கும்? ஆரம்பிச்சு வச்சவர் கிடைக்கும். அதனால கியாமத் நாள் வரையில் எத்தனை கோடானு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வருவார்களோ, கோடானு கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஷஹீத் ஆவார்களோ, தியாகம் செய்வார்களோ, இபாதத் செய்வார்களோ, எல்லாருடைய நன்மைகளும் ஒரு பங்கு யாருக்கு போயிட்டு இருக்குங்க? இஸ்லாம் பெண்களை எந்த விதத்திலெல்லாம் கண்ணியப்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். இது ஒரு முதல் உதாரணம். முதல் முதலா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க முதல்ல நாலு பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சிறுவர்களை இஸ்லாத்தை ஏற்றது அலி ரதியல்லாஹு, அடிமைகளில் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றது ஸைத் இப்னு ஹாரிதா ரதியல்லாஹு தஆலா, ஆண்களில் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்றது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு. இந்த நாலு பேர் தான் முதல்ல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்ற உடனே அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமான இஸ்லாத்துக்கு ஆயத்து அர்த்தம் சொல்றான், நபியே உங்களுடைய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். வான்தீர் அஷீரத்தக்கள் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்களை பூரா கூப்பிடுறாங்க.
உறவின் எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு இடத்துல அழிநிலன்னு சொல்லி, அழியே முதல்ல ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி உறவின் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்க அல்லாஹ்வுடைய தாவா ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த உறவினரிடத்திலிருந்து ரெஸ்பான்ஸ் என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோம், அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தருவாங்க. ஆன்லைன்ல இன்டர்நெட்ல வந்த கேள்விகள், ஏத்திகாஃப் பற்றி விளக்கவும், இஸ்லாத்தில் ஆண் பெண் திருமண வயது என்ன, ஷைத்தான் பூமியிலிருந்து வானத்திற்கு எப்படி வந்தான், ஷைத்தான் ஜின்னத்தை சேர்ந்தவனா அல்லது மலக்களின் தலைவனா, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ட்ரிங்கிங் ஜம்சம், விச் டைரக்ஷன் ஷுட் வி ஃபேஸ் ஒயில் ட்ரிங்கிங், பெற்றோரிடம் மிகவும் சண்டையிட்டு விட்டேன், தினம் வருந்துகிறேன், எப்படி தௌபா செய்வது அப்படின்னு சொல்லி ஆன்லைன்ல கேள்வி கேட்டிருக்காங்க. சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். ஏத்திகாஃப் பத்தி இப்பதான் சொன்னேன். ஏத்திகாஃப்ங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையான சுன்னத். என்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து அவங்க மௌத்தாகும் வரை ஏத்திகாஃப் விட்டதே கிடையாது. நபிசல்லா மௌத்தாகும் வரை ஏத்திகாஃப் விட்டதே கிடையாது. என்னுடைய முழு விவரத்தை இன்ஷால்லா அடுத்தடுத்த நாட்கள் ஏத்திகாஃப் நெருங்கும் பொழுது இன்ஷால்லா சொல்றேன், அப்பதான் ரொம்ப ஆர்வம் வரும் உங்களுக்கு. அதனால ஏத்திகாஃப் பத்தி டீட்டெயிலா சொல்றேன் இன்ஷால்லா. இஸ்லாத்தில் ஆண் பெண் திருமண வயதுங்கிறது, திருமணத்துக்கு வயசு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்கள் பருவமடைந்து விட்டால் திருமணம் பண்ணிக்கலாம், பெண்கள் பருவம்னு அவசியம் கிடையாது, பருவத்திற்கு முன்னாடி கூட திருமணம் செய்யலாம். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணாங்களோ அது மாதிரி. அதனால திருமணத்திற்கு வயது வரம்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஷைத்தான் பூமியிலிருந்து வானத்திற்கு எப்படி வந்தான், பூமியிலிருந்து வானத்துக்கு வந்தானா, வானத்திலிருந்து தாங்க பூமிக்கு வந்தாவே, பூமியிலிருந்து வானத்துக்கு வரல. ஷைத்தான் ஜின் இனத்தை சேர்ந்தான். ஆமா, ஷைத்தான் ஜின் இனத்தை சேர்ந்தான். அல்லாஹ் ஒகான மினல் ஜின், அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லது மலக்குகளின் தலைவனா, ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் மலக்குகளுக்கு என்னவா இருந்தான், தலைவனா அல்ல முஅல்லிமாக இருந்தான், உஸ்தாதா இருந்தான். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ட்ரிங்கிங் ஜம்சம், வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மூமின் தெரியாமல் இருக்க கூட சொன்னாங்க. மா உ ஜம்சம் லிமா ஷரீப், ஜம்சம் எந்த எண்ணத்திலே குடிக்கப்படுகிறதோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். என்ன துவா செஞ்சுட்டு ஜம்சம் குடிக்கிறீங்களோ அந்த துவா கபூல் செய்வான். அது மட்டுமல்ல, பசிக்கு உணவாகவும் இருக்கும், நோய்க்கு மருந்தாகவும் இருக்கும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அடுத்து கேட்கிறாரு, விச் டைரக்ஷன் ஷுட் வி ஃபேஸ் ஒயில் ட்ரிங்கிங், குடிக்கும் பொழுது என்ன டைரக்ஷன் கேட்கிறாரு, கை வந்து இப்படி இருக்கணும், ஜம்சம் கிளாஸ் இப்படி இருக்கணும், இந்த டைரக்ஷன்ல குடிக்கணும். இதான டைரக்ஷன் குடிக்க போது எந்த டைரக்ஷன் இருக்குண்டாக்கா, பின் இப்படி வச்சு காதலே ஊத்த முடியும், கிளாஸ் முன்னாடி இருக்கணும், கை இப்படி பிடிக்கணும், இப்படி குடிக்கணும், இதுதான் ஜம்சம் குடிக்கிற டைரக்ஷன். இது எந்த இடத்துல கேட்கிறாரா, கிபிலாவை முன்னோக்கி குடிக்கணுமா, எழுச்சிருக்கணுமா, தலப்பா தொப்பி அவுக்கணுமா, அப்படிலாம் எந்த ஆதாரமும் கிடையாது. பெற்றோரிடம் மிகவும் சண்டையிட்டு விட்டேன், மிகவும் தந்துகிறேன், எப்படி தௌபா செய்வது, அல்லாட தௌபா செய்யறதுக்கு முன்னாடி பெற்றோர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய சந்தோஷப்படுத்தி அதுக்கப்புறம் அல்லாட தௌபா செய்யுங்க.